அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 19 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவியிழந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சந்தித்தது பற்றி, தமிழ்நாட்டில் எழுந்திருக்கும் விமர்சனங்கள் குறித்து பாஜகவின் கருத்துக்கள்.
நிச்சயமாக இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட எந்த ஒரு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையிலும் தலையிடாது. இதுவரை தலையிட்டதாக சரித்திரமும் கிடையாது.
தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்த மாதுருபாகன் நாவலை எழுதிய பெருமாள் முருகனிடம் சமாதானம் செய்த தமிழக அரசு அதிகாரிகள் எழுதி வாங்கிய ஒப்பந்தம் சட்ட விரோதமானது என்று வழக்கு தொடுத்திருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் கருத்துக்கள்.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்திருக்கக்கூடிய படைப்புரிமை, கருத்துரிமை, இதற்கு எதிரானதாக அந்த ஒப்பந்தம் இருக்கிறது. ஆகவே அந்த ஒப்பந்தம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அறிவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்திருக்கின்றோம்.
கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் பதவியை அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு விட்டுக் கொடுக்கத்தான் தயார் என்று தற்போதைய முதலமைச்சர் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஏமனின் தலைநகர் சனாவில் இராணுவத்தினருக்கும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்றுள்ளது. நகரின் பல இடங்களில் துப்பாக்கி சத்தங்கள் கேட்டுள்ளன. அதிபர் மாளிகையை சுற்றி மோட்டார் குண்டுகள் வீழ்ந்து வெடித்துள்ளன. எனினும் அதிபர் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்று ஏமனின் செய்தித்துறை அமைச்சர் நாடியா அல் சஹாப் கூறுகின்றார். முன்னதாக அங்கு சதி புரட்சி முன்னெடுக்கப்பட்டது என்றும் தலைநகர் குழப்பத்தில் உள்ளது என்றும் அவர் கூறுகின்றார். நகரின் பல பகுதிகளில் இப்பொழுது அரச துருப்புக்கள், ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சாலேவுக்கு விசுவாசமானவர்கள் என்று 3 குழுவினர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன என்றும் சஹாப் அம்மையார் தெரிவித்துள்ளார்.
பாரிஸில் நடந்த இஸ்லாமியவாத தாக்குதல்கள் மற்றும் பெல்ஜியத்தில் ஜிகாத் வலையமைப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தின் தொடர்ச்சியாக அரபுலக நாடுகளுடன் நெருக்கமான உறவு வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் கோரியிருக்கின்றனர்.
The threat is not only the one we faced in Paris but also spreading in many other parts of the world starting from Muslim countries.
அச்சுறுத்தல் உலகளாவிய ரீதியில் பரவி வருவதாகவும் அதனை முறியடிக்க கூட்டணி ஒன்று தேவைப்படுவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு தலைமைச் செயலர் ஃபெட்ரிகா மொகெரினி கூறியிருக்கிறார். அண்மைய சம்பவங்களுக்கான பதில் நடவடிக்கைகள் குறித்து பிரசல்ஸில் கூடிய ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் ஆராய்ந்திருக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளும் அதற்கு அப்பாலும் தகவல்களை பரிமாறிக்கொள்வது முக்கியமானது என்று பெல்ஜியத்தின் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார்.
பிரெஞ்சு பத்திரிகையான ஷாலி எப்டோ முகமது நபி குறித்த கேலி சித்திரங்களை வெளியிட்டதை கண்டித்து ரஷ்ய குடியரசின் செச்சன்யாவில் நடைபெற்ற ஒரு பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றார்கள். அந்த பகுதியின் தலைநகரான கிராஸ்னியின் மத்திய பகுதியில் இருக்கும் ஒரு சதுக்கத்தில் குவிந்த கூட்டத்தினர் எமது மதிப்பிற்குரிய இறை தூதர் மீது கை வைக்க வேண்டாம் என்று வாசகங்களை கொண்ட பதாதைகளை தாங்கியவாறே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஊர்வலத்தில் பேசிய செச்சன்ய தலைவர் ரம்சாம் கெடிரோவ், ஐரோப்பா அந்த கேலி சித்திரங்களை கண்டிக்காமல் கொலை செய்தவர்களை கண்டிக்கின்றார்கள், இது தவறானது என்று தெரிவித்தார். அந்த ஊர்வலத்தில் பங்கேற்குமாறு ஆசிரியர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட அரச ஊழியர்களை உள்ளூர் அதிகாரிகள் ஊக்கப்படுத்தினார்கள்.
கென்யாவில் தலைநகர் நைரோபியில் பள்ளிக்கூட மைதானத்தை கட்டுமான நிறுவனம் ஒன்று கையகப்படுத்துவதற்கு எதிராக போராட்டம் நடத்திய தொடக்கப்பள்ளி சிறார்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தியிருக்கின்றனர். பள்ளிக்கூடத்துக்கும் மைதானத்துக்கும் குறுக்காக புதிதாக கட்டப்பட்ட தடுப்புச் சுவரை மாணவர்கள் இடித்து தள்ளியுள்ளனர். நாய்களுடன் வந்த போலீசார் கலைத்து விரட்டிய மாணவர்களில் 6 வயது சிறார்கள் பலரும் இருந்திருக்கின்றனர். கண்ணீர் புகைக்கு நடுவில் சிக்கிய சிறார்கள் மூச்சு திணறுவதை காட்டும் படங்கள் ட்விட்டர் தளங்களில் வெளியாகியிருக்கின்றன. சிறார்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகிப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறியிருக்கின்ற உள்ளூர் அதிகாரி ஒருவர் இது பற்றி விசாரணைகள் நடந்து வருவதாக கூறியிருக்கிறார்.
பாகிஸ்தானில் போலியோ நோய் தடுப்பு மருந்து கொடுத்து கொண்டிருந்த குழுவுக்கு பாதுகாப்பாக சென்ற காவலர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். துப்பாக்கிதாரிகள் நடத்திய இந்த தாக்குதல் கராச்சி நகரில் இடம்பெற்றுள்ளது. அந்த நகரின் புறநகர் பகுதியில் குறைந்த வருவாயுள்ள மக்கள் வசிக்கும் பகுதி ஒன்றில் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாகச் சென்று போலியோ தடுப்பு மருந்து கொடுத்து கொண்டிருந்த பொழுதே இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இதையடுத்து கராச்சியில் அந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இவ்வகையான மருந்துகள் கொடுக்கப்படுவதால் இனவிருதிக்கு ஊறு ஏற்படுகிறது. நோய் தடுக்கு மருந்து கொடுக்கப்படும் நோக்கில் உளவு பார்க்கப்படுகின்றார்கள் என்று கூறி தாலிபான்களும் இதர ஆயுத குழுக்களும் அவ்வப்போது தாக்குதல்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள்.
அர்ஜென்டினாவின் அதிபர் குற்றச்செயல் ஒன்றை மூடி மறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். நாட்டின் சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் குறித்து விசாரணைகள் நடந்து வருகின்றன. வழக்கறிஞர் அல்பேர்டோ நிஸ்மான் அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் யூத சமூக நிலையம் ஒன்று மீது நடந்த குண்டு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு அதிபர் கிறிஸ்டினா பெர்னாண்டஸ் டி கிச்சனர் இடையூறாக இருப்பதாக வழக்கறிஞர் அல்பேர்டோ குற்றம் சாட்டியிருந்தார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவியிழந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சென்னையில் சந்தித்தது பற்றி தமிழ்நாட்டில் அரசியல் மட்டத்தில் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு இந்தியாவில் பதவியை இழந்த முதல் மாநில முதல்வரான ஜெயலலிதாவை மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி சந்தித்தது பற்றி தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டது என்று தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கேள்வியும் எழுப்பியுள்ளார்கள். ஜெயலலிதா மற்றும் அருண்ஜேட்லி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து திமுக தலைவர் கருணாநிதி கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். அவரது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களிலும் வெளியாகியுள்ள இந்த விமர்சனத்தில், மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே போவது என்கிற வாசகத்துடன் அதை அவர் தொடங்கியுள்ளார். மேலும் இது சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் சந்திப்பு என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், ஜெயலலிதா மற்றும் அவரது நெருங்கிய தோழி சசிகலா ஆகியோர் மீது தொடுக்கப்பட்ட வருமான வரி வழக்கு முடிவுக்கு வந்தது தொடர்பில் அவருக்கு உள்ள சந்தேகங்களையும் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக வருமான வரித்துறையிடம் ஜெயலலிதா சமாதானம் செய்து கொள்வதாக நீதிமன்றத்தில் மனு செய்திருந்த நேரத்தில் அந்த துறையின் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்ததும், அதன் பின்னர் அந்த துறை வழக்கினை திரும்ப பெற்றுக் கொண்டதும், தற்போது அதே மத்திய அமைச்சரே வேறொரு வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு மேல்முறையீட்டு வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கின்ற நிலையில் தண்டிக்கப்பட்டவரின் வீட்டிற்கே சென்று சந்திப்பது என்பது முறைதானா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதிலும் அவர் பிரதமரின் ஒப்புதலோடுதான் ஜெயலலிதாவை சந்திக்க சென்றதாகவும் செய்தி வந்துள்ளது. அதனால் பிரதமரும் இதற்கெல்லாம் உடந்தையோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் எழுந்துள்ளதாக கருணாநிதி அதில் கூறியுள்ளார். இதே சமயம் சேலம் நகரில் செய்தியாளர்களை இன்று சந்தித்த பாமக தலைவர் ராமதாஸ் பேசிய போது, இந்த சந்திப்பின் பின்னணி தொடர்பாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார். அதிலும் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு மனு மீதான விசாரணை நடைபெற்று வரும் சமயத்தில் நடைபெற்றுள்ள இதுபோன்ற சந்திப்பு முறையற்றது என்றும் கூறியிருக்கிறார். பாஜகவுடனான கூட்டணியில் தொடரும் கட்சியான பாமகவின் தலைவரே இத்தகைய விமர்சனங்களை எழுப்பியுள்ளார் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் தேதி இன்று தொடங்கியுள்ள நிலையில் இந்த சர்ச்சை இப்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இன்னமும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து எந்தவிதமான அறிவிப்பையும் பாஜக கூட்டணியினர் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். பாஜக மீதான இந்த விமர்சனங்கள் குறித்து பாஜகவின் கருத்து என்ன என்று பாஜகவின் செயலாளர்களில் ஒருவரான வானதி சீனிவாசன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
நாங்களும் இந்த விமர்சனங்களை பார்த்தோம். இதுல பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகமான எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில தானே தவிர, இது வந்து வேற ஒரு இதற்கான காரணங்கள் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று கேட்டால் ராஜ்யசபாவிலே அந்த எம்பிக்களுடைய ஆதரவு ஒரு கொள்கை சார்ந்த ஆதரவு தேவைப்படக்கூடிய விஷயங்களில் அவர்களோடு ஒரு இணக்கமான நல்லுறவு வந்து தேவைப்படுவதற்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இது ஏதோ வந்து அதிமுகவை நோக்கி மட்டுமே அல்ல, ஒரு எம்பி ரெண்டு எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய நம்பிக்கை ஒரு பெறக்கூடிய விதத்தில் ஒரு சுமூகமான அணுகுமுறை வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பை தவிர, இது ஊழல் வழக்கு அல்லது அவர்களுடைய வழக்கின் மீதான மத்திய அரசின் அணுகுமுறை என்பதற்கு சிறிதும் சம்பந்தமில்லாத விஷயம்.
அப்படி நீங்கள் சொன்னாலும் இந்த மாதிரி மற்ற கட்சிகளின் தலைவர்களை அவர் சந்தித்தாரா என்ற கேள்வி எழுகிறது. இப்போது அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்?
இல்ல, கட்டாயம் நீங்க மற்ற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னு சொன்னா அதிமுக அல்லாத எம்பிக்கள் இருப்பது ஒரு எம்பி பாஜகவிற்கும் ஒரு எம்பி பாமகவிற்கும். பாமகவினுடைய எம்பி ஏற்கனவே எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார். இல்ல புரியுது, நீங்க ராஜ்யசபாவில சொன்னா கூட இப்போதைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு கட்சி ஒரு அதிகமான உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அது மட்டுமல்ல, திரு தம்பிதுரை அவர்கள் ஏற்கனவே வந்து பாஜகவினுடைய ஆதரவோடு துணை சபாநாயகராக இருக்கிறார்.
அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அது ஒரு தோழமையான கட்சி தான், அதாவது கூட்டணியில இல்லாவிட்டாலும் கூட என்ற நிலை இருக்கும் பொழுது அமைச்சரே வந்து இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய அதுவும் ஒரு தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகரை சந்திப்பது என்பது மத்திய அரசும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் ஜெயலலிதா தொடர்பான வழக்குகளில் ஏதாவது நிலை எடுக்கின்றதா என்ற ஒரு சந்தேகத்தையும் சர்ச்சையையும் அது தேவையா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா?
இல்ல கரெக்ட். ஆனால் இதற்கு முன்னால் கூட மத்தியிலே சட்ட அமைச்சராக இருந்த திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்தார் அவர் முதல்வராக இருக்கும் பொழுது. ஆனா அப்போது கூட இதே மாதிரி திமுக தலைவர் கூட அதை பற்றி ஒரு விமர்சனத்தை செய்தார்,
தலையீடு
வருமோ என்று. ஆனால் எந்த விதமான விஷயங்களும் தலையீடுகளும் வழக்கில மத்திய அரசாங்கத்தோடது இல்லை என்பதை நிரூபணமாகிவிட்டது. இந்த வழக்கு என்பது அதனுடைய தனித்தன்மையோடு நடந்து வருகிறது.
சரி, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே அவரை சந்திப்பது என்பது வேறு, தண்டிக்கப்பட்ட நிலையிலே அவரை சந்திப்பது என்பது எந்த விதமான ஒரு சஞ்சலத்தையும் அல்லது ஒரு அவரது மத்திய அமைச்சரின் அவரது இந்த ஒரு அவருடைய பதவிக்கு ஒரு சர்ச்சையையும் ஏற்படுத்தாது என்று நம்புகிறீர்களா நீங்கள்?
நிச்சயமாக இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட எந்த ஒரு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையிலும் தலையிடாது, இதுவரை தலையிட்டதாக சரித்திரமும் கிடையாது.
பாஜகவின் செயலாளர்களில் ஒருவரான வானதி சீனிவாசன். தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கும் மாதுருபாகன் நாவலை எழுதிய பெருமாள் முருகனுக்கும் அவரது நாவலை எதிர்த்தவர்களுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக அரசின் அதிகாரிகள் அவரிடம் ஒப்பந்தம் ஒன்றை எழுதி வாங்கியிருந்தனர். அந்த ஒப்பந்தம் சட்டவிரோதமானது என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வழக்கு தொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு குறித்து அந்த அமைப்பின் செயலாளர் தமிழ்ச்செல்வனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அவருடைய அந்த நாவலை தடை செய்ய வேண்டும் என்று கோரியும், அவரை அவருடைய கல்லூரி பேராசிரியர் பணியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரியும் சன் பரிவார அமைப்புகள் திருச்செங்கோடு வட்டாரத்திலே போராட்டங்களை நடத்தினார்கள். அவருடைய அவருக்கு தொலைபேசியின் மூலமாக கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு மிரட்டல்களை விடுத்தார்கள். அதை ஒட்டி அந்த மாவட்ட நிர்வாகமானது பேச்சுவார்த்தை என்ற பெயரிலே இவரை அழைத்து அந்த சன் பரிவார அமைப்பு சார்ந்த பலரையும் அழைத்து இருவரையும் ஒன்றாக வைத்து பேசாமல் தனித்தனியாக பேசி இவரை கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் இவருடைய நாவலை வாபஸ் பெற்றுக் கொள்வதாகவும் இது போன்ற சரத்துக்களோடு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய படைத்துரிமை கருத்துரிமை இதற்கு எதிரானதாக அந்த ஒப்பந்தம் இருக்கிறது. ஆகவே அந்த ஒப்பந்தம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அறிவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்திருக்கின்றோம். இரண்டாவது, அவரை நிர்பந்தம் செய்து இந்த அவரிடம் கையொப்பந்திருக்கிறார்கள் என்பது இரண்டு புள்ளிகளில் இந்த வழக்கை நாங்கள் தொடுத்திருக்கிறோம்.
இந்த வழக்கை தொடுப்பதற்கு பெருமாள் முருகன் அல்லது அவருடைய அந்த குறிப்பிட்ட புத்தகங்களை வெளியிட்ட பதிப்பகம் இவர்களை தவிர நீங்கள் இப்படி இதில் தலையிட்டு வழக்கு தொடுக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி சிலரால் எழுப்பப்படுகிறது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
இதை ஒரு பொதுநல வழக்காகத்தான் தொடுத்திருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பின் பெயரில் இயங்கக்கூடியவர்கள். இந்த அமைப்பு உருவானது கருத்துரிமைக்கான பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கமாகத்தான் இதை தொடர்ந்து கடந்த 35 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1975 இந்தியாவிலே இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்திலே எமர்ஜென்சி என்ற பெயரிலே கருத்துரிமை பறிக்கப்பட்டிருந்த காலத்தில் தான் இந்த அமைப்பை துவங்கினோம். கருத்துரிமை பறிக்கப்பட்டிருந்த காலத்தில் கருத்துரிமைக்காக போராடுவதற்காக மட்டுமே துவங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஆகவே நாங்கள் முழு தகுதியோடும் உரிமையோடும் இந்த வழக்கை நடத்துகிறோம்.
இந்த வழக்கு தொடுக்கப்படுவது பற்றி சம்பந்தப்பட்ட எழுத்தாளரான பெருமாள் முருகனிடம் கேட்டிருக்கிறீர்களா அல்லது அவருடைய பதிப்பகத்திடம் நீங்கள் பேசியிருக்கிறீர்களா?
நாங்கள் வழக்கு தொடுப்பது அவர்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையிலேயே நாளை வழக்கு தொடுக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றோம். அது எல்லாருக்குமே தெரியும்.
இல்லை, நீங்கள் இப்படி வழக்கு தொடுப்பது பெருமாள் முருகனுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்கிற கவலைகளும் சில மட்டத்தில் எழுப்பப்படுகிறது. அந்த கவலைகள் சரின்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, அவரை பொறுத்தவரை அவர் தன்னுடைய எல்லா புத்தகங்களையும் திறமைப்பட்டுக் கொள்வதாக அறிவித்து அவர் இலக்கியத்திலிருந்து இலக்கிய வாழ்விலிருந்தே ஒதுங்குவதாக அறிவித்திருக்கிறார். அது வந்து ஒரு இந்த தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம். ஆகவே இது தமிழனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இது கவலையோடு ஒவ்வொருவருமே ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும். இது அவருடைய சம்பதம் என்பது அல்ல பிரச்சனை. ஏனென்றால் மாவட்ட நிர்வாகமானது இதை ஒரு படைப்புரிமை சார்ந்த பிரச்சனையாக பார்க்காமல் இதை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்து ஒப்பந்தத்தை அவர் வாங்கியிருக்கிறார்கள். அதாவது அவருக்கு இதை ஒட்டி எந்த பிரச்சனை வரப்போவதில்லை. ஆனால் இதை நாம் இப்படி அனுமதிப்பது என்பது மனசாட்சி உள்ள எந்த ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கும் எழுத்தாளர் அமைப்புக்கும் இருக்க முடியாது.
இல்ல, இன்னொரு அரசு தரப்பில் இருந்து பொதுவாக இது போன்ற கடந்த கால சம்பவங்களில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது என்பது அரசின் கடமை. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும்பொழுது அதில் எந்த விஷயமானாலும் அதில் தலையிட்டு சமாதானம் செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது ஒரு அரசினுடைய அடிப்படை வேலை. அந்த கண்ணோட்டத்திலேயே அரசுகள் இது போன்ற விஷயங்களில் தலையிடுகின்றன என்கிற ஒரு பொதுவான கருத்து பதில் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இந்த விஷயத்திலும் அவர்களுடைய பதில் அதுவாக இருக்கக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. அந்த கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன?
அதாவது இந்த நாவல் வெளியானது 2010 நான்கு ஆண்டுகளாக அது 3 பதிப்புகள் கண்டுள்ளது. சுமார் 5000 பிரதிகள் விற்பனை ஆகியுள்ளது. 5000 பேரும் படித்து எந்த விதமான ஒரு இந்து மத உணர்வு புண்பட்டதாக இதுவரை எந்த விதமான புகாரும் இல்லை. இப்பொழுது சங் பரிவார் அமைப்பினர் இந்த நாவலுடைய குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் ஜெராக்ஸ் பிரதி எடுத்து 10,000 மக்களிடம் கொடுத்தார்கள் அல்லவா, அப்போது தலையிட்டிருக்க வேண்டும் அரசு. அப்படி கொடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு பகைமை உணர்வை வெறுப்புணர்வை வளர்க்கின்ற அந்த செயலை அரசாங்கம் முதலில் தடுத்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறியதும் அரசாங்கத்தில் குற்றம் என்பதும் இந்த வழக்கில் வரும் அல்லவா. இது நடந்த விஷயம் அல்லவா. ஆகவே அரசாங்கம் சரியாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களை தடுத்திருக்க வேண்டும். முதல்ல பிரச்சனையே இல்லாத ஒரு புத்தகத்தை பிரச்சனைக்குரியதாக மாற்ற அவர்கள் துவங்கிய போதே அரசாங்கம் தலையிட்டிருக்க வேண்டும்.
தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளர் தமிழ்ச்செல்வனின் செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் உட்கட்டமைப்பு கட்டுமானங்களுக்காக சீனாவுடன் செய்து கொண்டிருக்கும் ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஆய்வு நடத்தப்போவதாக புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையுடனான உறவை தொடர்ந்தும் முன்னெடுக்க விரும்புவதாக சீனா தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வடக்கு அதிவேக நெடுஞ்சாலை வேலை திட்டத்துக்கான செலவு விவரங்கள் தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து முடியும் வரை அந்த நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகளை இடைநிறுத்தி வைப்பதற்கு புதிய மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. குருநாகல் ஊடாக கொழும்பையும் கண்டியையும் வடக்கில் யாழ்ப்பாணத்துடன் இணைக்கும் விதத்தில் அமையிருந்த இந்த அதிவேக நெடுஞ்சாலை சீனாவின் கடனுதவியின் மூலம் முன்னெடுக்கப்பட இருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த நெடுஞ்சாலை வேலை திட்டம் வைபவ ரீதியாக மஹிந்த ராஜபக்சவினால் தொடங்கப்பட்டிருந்த போதிலும் உண்மையில் களமட்டத்தில் இதுவரை எந்தவித வேலைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று புதிய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இதேபோலவே மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் சீனாவின் கடனுதவி திட்டத்தின் கீழே முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு கட்டுமான பணிகள் தொடர்பிலும் புதிய அரசாங்கம் ஆய்வு நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறது. சீனாவின் கட்டுமான வேலை திட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற செலவுகள் தொடர்பில் சுயாதீனமான கணக்காய்வு நிறுவனங்களை கொண்டு ஆய்வு நடத்த இருப்பதாக கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கான புதிய துணை அமைச்சர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் கவலையடைந்திருக்கின்ற இந்தியாவையும் மேற்குலக சக்திகளையும் புதிய அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சி படுத்தும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக 1.5 பில்லியன் பெறுமதியில் துறைமுக கட்டுமானத்திற்காக சைனா கம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பில் ஆய்வு நடத்தப்பட இருக்கிறது. அதிவுயர் பாதுகாப்பு வலய பிரதேசத்தில் இருக்கின்ற காணியொன்றை இந்த சீன நிறுவனம் முழுமையான உரித்துடன் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கின்றமை தொடர்பில் கவலைகள் உள்ளன. இப்படியாக சீனாவுடனான வேலை திட்டங்களை ஆய்வு செய்கின்ற புதிய அரசாங்கத்தின் அறிவிப்பின் பின்னணியில் இலங்கையுடன் தொடர்ந்தும் நல்லுறவை எதிர்பார்ப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது. இருதரப்பு நன்மைகள் மற்றும் பொது நலன்களின் அடிப்படையிலேயே சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் இருந்து வருவதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ஹாங் லி கூறியிருக்கிறார். சீனாவும் இலங்கையும் நட்பான அண்டை நாடுகள். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டுறவு என்பது இருதரப்பு நன்மைகள், இருநாட்டு மக்களினதும் அக்கறைகளை அடிப்படையாக கொண்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ஆரோக்கியமான நிலையான வளர்ச்சியுடன் தொடர்ந்து முன்னேறும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் சீனாவின் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ஹாங் லி. ஜனவரி 8 தேர்தலில் தோல்வியடைந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் உட்கட்டமைப்பு வேலை திட்டங்களுக்காக சீனாவிடமே பெரும்பாலும் தங்கியிருந்தது. 2009 உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்தது முதல் ராஜபக்ஷ அரசாங்கம் பெரும் வேலை திட்டங்களுக்காக சீனாவிடமிருந்து $6 பில்லியனுக்கும் அதிக கடனுதவியை பெற்றிருக்கிறது. சீனாவின் கடனுதவியில் அமைந்த பல வேலை திட்டங்களுக்கு அளவுக்கு அதிகமாக செலவிடப்பட்டிருப்பதாக எதிரணிகள் முன்னெடுத்திருந்த குற்றச்சாட்டுகள் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றிக்கு உதவியதாக அவதானிகள் கூறுகின்றனர்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவியை அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு விட்டுக் கொடுக்க தான் தயார் என்று தற்போதைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது. முதலமைச்சர் பதவி தொடர்பில் ஏற்பட்ட இணக்கப்பாடு இன்மையே இந்த தோல்விக்கு காரணம் என்று இருதரப்பும் கூறுகின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ளமை தொடர்பில் பிபிசி தமிழோசையுடன் பேசிய கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் சி தண்டாயுதபாணி,
அவர்களுடைய இன்றைய இறுதி பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் இணக்கம் இல்லாமல் அவருடைய பதிலை தெரிவித்ததன் காரணமாக நாளைய தினம் நாங்கள் எதிர்பார்த்த பிரகாரம் இந்த ஆட்சி அதிகார மாற்றம் நடைபெறுவதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் நாளைய தினம் மாகாண சபை அமர்வு இருக்கிறது. ஆகவே இது பற்றி மீண்டும் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணங்கி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வரவில்லை என்பது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக சமூகங்களுக்கு இடையிலும் ஒற்றுமையை பற்றி எல்லாரும் அக்கறையோடு பேசுகின்ற இந்த தருணத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் ஏன் இந்த இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதே வேறு விதமாக இந்த ஆட்சி மாற்றத்தை நடத்துவதற்கு ஏதும் திட்டங்களை உத்திகளை முஸ்லிம் காங்கிரஸ் கொண்டிருக்கலாம், அது பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. சில விஷயங்களை நாங்கள் அறிகிறோம். இருந்தாலும் இந்த நாளைய தினம் அமர்வு நடைபெறும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை முன்வைத்து அதன் பிறகு நடைபெறக்கூடிய விஷயங்களை நாங்கள் கவனிக்கலாம் என்று காத்திருக்கின்றோம்.
இது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தரப்பில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முகமத் ரம்லான் அன்பர்,
கூட்டமைப்போடு எங்களுடைய பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு முதலமைச்சர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதே உண்மையிலே நாங்கள் அந்த முதலமைச்சர் பதவியை கேட்டதன் நோக்கம் முஸ்லிம் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அதற்காக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் மறுப்பதாக இல்லை. உண்மையிலே வடக்கிலே தமிழ் மக்களுடைய ஒரு முதலமைச்சர் இருக்கின்ற அதே காலகட்டத்தில் கிழக்கிலும் ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் இருந்தால் இரு உறவுகளையும் வலுப்படுத்தி கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல நிலை உருவாக்கலாம். அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஏற்கனவே எங்களுக்கு கடந்த மஹிந்த ராஜபக்சனோட அரசாங்கத்தில் கூறியது போன்று நாங்கள் எந்த பதவியையும் நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் விட்டுத்தர தயாராக இருக்கிறோம் என்று கூறியவர்கள் இப்பொழுது இதிலே விட்டுக் கொடுப்பை செய்தால் நான் நினைக்கின்ற இந்த மாகாண சபையை சிறுபான்மை சார்ந்ததாக தமிழ் முஸ்லிம் மக்களுடைய அபிலாஷைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாகாண சபை அமைக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன்
என்று கூறிய அவர் மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் கட்சி தலைமைக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற இருப்பதாகவும் இந்த சந்திப்பிலே அடுத்த கட்டம் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கிழக்கு மாகாண சபையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை குறித்து தற்போதைய முதலமைச்சர் நஜிப் ஏ மஜித் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை இன்று அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு ஏற்பாடுகள் செய்து தருமாறு அவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரை கேட்டுள்ளார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன். இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். ஆண்டின் முதலாவது கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் ஆட்டங்கள் இன்று மெல்பர்ன் நகரில் தொடங்கின. இன்று தொடங்கிய இந்த போட்டிகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்த போட்டியின் ஆடவர் பிரிவில் உலகின் முன்னணி வீரர்களான நோவாக் யாக்கோவிச், ரஃபேல் நடால், ரோஜர் ஃபெடரர், ஸ்டான்ஸ் வாவ்ரின்கா, கே நிஷிகோரி, ஆண்டி மரி உள்ளிட்ட 32 பேர் பங்கேற்கின்றார்கள். மகளிர் பிரிவை பொறுத்தவரை செரீனா வில்லியம்ஸ், மரியா ஷரப்போவா, சிமோனா ஹலேஃப், பெட்ரோ குவிட்டோவா, அனா இவனோவிச் உள்ளடங்களாக 32 பேர் போட்டியிடுகின்றார்கள். இதில் மகளிர் பிரிவில் இந்த போட்டிக்கான தர வரிசையில் 5வது இடத்திலிருக்கும் ஆனா இவனோவிச் தனது முதல் சுற்றில் தோல்வியடைந்து இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளார். அவரை செக் குடியரசின் லூசி ரடேக்கா
16663062 எனும் நேர் செட் கணக்கில் தோல்வியுறச் செய்தார். உலக அளவில் மகளிர் தரப்பட்டியலில் 142வது இடத்தில் இருக்கும் லூசி ரடக்கா ஒரு கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் முதல் முறையாக விளையாட இப்பொழுதுதான் தகுதி பெற்றுள்ளார். போட்டிக்கு பிறகு தனது தோல்வி குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் ஆனா இவனோவிச்.
It's really tough for me to find the rhythm a little bit, and you know, in the third set I really felt like she raised her level. Maybe I was lacking a little bit practice this week. I had it's very disappointing, you know.
இந்த ஆட்டத்தில் எனது ஒருங்கிணைப்பு சரியாக இல்லை. அதிலும் குறிப்பாக ஆட்டத்தின் மூன்றாவது செட்டில் அது முற்றிலும் இல்லாமல் போனது. இந்த வாரம் போதிய பயிற்சி இல்லாததும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். முதல் சுற்றில் தோல்வி என்பது மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஒரு போட்டியில் ஏற்படும் மிகப்பெரிய பின்னடைவு என்பது முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறுவதே. இப்படியான போட்டிகளை எப்படி அணுகுவது என்பது குறித்து மேலும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தருணம் வந்துள்ளது என்று நான் கருதுகிறேன்.
மகளிர் பிரிவில் ரஷ்யாவின் மரியா ஷரபோவா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் குரோவேஷியாவின் பெட்ரா மேரிட்சை 6-4, 6-1 எனும் நேர் செட்களில் வென்றார். ஆடவர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் தாய்வானின் யன் சுன் லூவை 6-4, 6-2, 7-5 எனும் செட் கணக்கில் வென்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அதேபோல ரஃபேல் நடாலும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் ரஷ்யாவின் மிகேல் யோஷ்னியை 6-3, 6-2, 6-2 எனும் நேர் செட்களில் வென்றார். உடல் நலமில்லாமல் பல போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்த ரஃபேல் நடால் இந்த முதல் சுற்று வெற்றி தனக்கு மிகவும் முக்கியமானது என்று போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
This is too was a very positive result for me. You have the doubts, and especially in the situation that I am arriving here, so never easy, but it was a important match for me.
நான் இங்கு வந்த சூழலை பார்க்கும் பொழுது இந்த வெற்றி எனக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் அது சுலபமானதாக இருக்கவில்லை. எனினும் இந்த வெற்றி எனக்கு ஓரளவுக்கு தன்னம்பிக்கை அளித்துள்ளது. நீண்ட காலம் விளையாடாமல் இருந்துவிட்டு மீண்டும் ஆட வரும்பொழுது அதற்குரிய சவால்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். அந்த நிலையை நான் இப்பொழுது எதிர்கொள்கின்றேன். பல போட்டிகள் விளையாடாததால் பயிற்சிகளிலும் சில பின்னடைவுகள் இருந்துள்ளன என்பதும் உண்மை. உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக போட்டிகளில் பங்கேற்றால்தான் போட்டி உணர்வு என்பது இருக்கும்.
Most important thing when you are coming back is accept all the challenges that the weeks, months
என்று தெரிவித்தார் ரஃபேல் நடால். இந்த போட்டியில் பங்கேற்ற இந்தியாவின் யூகி பாம்ப்ரி முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்துள்ளார். அவரை பிரிட்டனின் ஆண்டி மரி 6-3, 6-4, 7-6 எனும் செட்களில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் ஸ்டாலிஸ்னஸ் வாவ்ரின்காவும் மகளிர் பிரிவில் சீனாவின் லீ நாவும் சாம்பியன்களாக இருக்கின்றார்கள். அடுத்து கிரிக்கெட் செய்தி ஒன்று, அதுவும் மெல்பர்ன் நகரிலிருந்தே. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற ஒரு போட்டியில் இந்திய வீரர் ரோஹித் சர்மாவிடம் கண்ணியமான வகையில் நடந்து கொள்ளாததால் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னருக்கு போட்டித் தொகையில் 50% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டத்தின் நடுவே ரோஹித் சர்மா ஒரு ஓட்டம் எடுக்க முற்பட அவருக்கும் டேவிட் வார்னருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் மொழி பிரச்சனையும் ஏற்பட்டது. ரோஹித் சர்மா இந்தியில் ஏதோ கூற அதற்கு ஆங்கிலம் தெரியாவிட்டால் பேச வேண்டாம் என்று டேவிட் வார்னர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஹிந்தியில் ஏதாவது கூறினால் அதை தன்னால் புரிந்து கொள்ள இயலாது என்று கூறிய டேவிட் வார்னர் அதை தான் மிகவும் மென்மையாக கூறியதாக இது குறித்த விசாரணையில் கூறினார். ஆனால் போட்டி நடுவர் அந்த வாதத்தை ஏற்க மறுத்துவிட்டார். ரோஹித் சர்மா தொடர்ந்து ஹிந்தியில் ஏதோ கூறிக்கொண்டிருந்ததாலேயே தான் அவரிடம் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று கூறியதாக கூறும் டேவிட் வார்னர் தன்னை யாராவது பணிய வைக்க முயன்றால் அதற்கு தான் விட்டுக் கொடுக்க போவது இல்லை என்று வானொலி பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த போட்டியில் ரோஹித் சர்மா 138 ஓட்டங்கள் எடுத்தாலும் ஆஸ்திரேலியா 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் 3வது அணியாக இங்கிலாந்து பங்கேற்கின்றது.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஏமன் தலைநகர் சனாவில் இராணுவத்தினருக்கும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்றிருக்கிறது. பாரிஸ் இஸ்லாமியவாத தாக்குதல்கள் மற்றும் பெல்ஜியத்தில் ஜிகாத் வலையமைப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தின் தொடர்ச்சியாக அரபுலக நாடுகளுடன் நெருக்கமான உறவு வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் கோரியிருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.